சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 26, 2026. தலைப்பு: உண்மை. கோல்டன் உரை. எபிரேயர். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. புலம்பல், லூக்கா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து தீமோத்தேயு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அங்கே இராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். தீமோத்தேயு. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோட்டிருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீட்டிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாகச் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்குச் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்குச் சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையைச் செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். மத்தேயு. இயேசு அவர்களிடம் கூறினார். மத்தேயு. அன்றியும் பரலோகராஜ்யம் புறத்தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனென்றும் அறிந்திருந்தாயே, அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் இவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். வெளிப்படுத்தின விசேஷம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள், அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொட்டையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பேதுரு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவட்டையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நாம் பொறுமையுடன் தேவனுக்காக காத்திருந்து நீதியுடன் சத்தியத்தை தேடும்போது அவர் நமது பாதையை நெறிப்படுத்துகிறார். பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் அழிவின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படும் சத்தியமே இதுவரை பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கங்களிலேயே மிகச்சிறந்ததாகும். இதை அறிந்தும் ஒரே பாசம் நமக்குள்ளே மேலோங்கி நம் வாழ்வில் வழிநடத்தும் என்பதையும் அறிந்தும் இயேசு ஒருவனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்றார். பொய்யான அஸ்திவாரங்களின் மீது நம்மால் பாதுகாப்பாக கட்ட முடியாது. சத்தியம் ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குகிறது. அதில் பழையவைகள் நீங்கி எல்லாமே புதிதாகின்றன. ஆசைகள், சுயநலம், பொய்ப்பசிகள், வெறுப்பு, பயம், அனைத்து சிற்றின்பங்களும் ஆன்மீகத்திற்கு அடிபணிகின்றன. அப்போது இருப்பின் மிகுதியான நிறைவானது நன்மையாகிய கடவுளின் பக்கத்தில் இருக்கிறது. குணமளித்தலின் தெய்வீக கோட்பாடு சத்தியத்தை உண்மையாக தேடும் எந்த ஒருவரின் தனிப்பட்ட அனுபவத்திலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன் நோக்கம் நல்லது. மேலும் அதன் நடைமுறை மற்ற எந்த ஒரு சுகாதார முறையை காட்டிலும் பாதுகாப்பானதும் அதிக சக்தி வாய்ந்ததுமாகும். பாரபட்சமற்ற கிறிஸ்தவ சிந்தனையே சத்தியத்தால் விரைவில் ஈர்க்கப்பட்டு அதில் உறுதியாகிறது. பிழையின் மீதான நம்பிக்கையை விட இருப்பின் உண்மையின் மீது அதிக நம்பிக்கையையும், பருப்பொருளை விட ஆன்மாவின் மீது அதிக நம்பிக்கையையும், இறப்பை விட வாழ்வின் மீது அதிக நம்பிக்கையையும், மனிதனை விட கடவுளின் மீது அதிக நம்பிக்கையையும் நாம் கொள்ளும்போது நோயாளிகளை குணப்படுத்துவதிலிருந்தும் பிழையை அழிப்பதிலிருந்தும் எந்த பொருள் சார்ந்த அனுமானங்களாலும் நம்மை தடுக்க முடியாது. கிறிஸ்துவின் குணமாக்குதலின் எல்லையற்ற சத்தியம் ஒரு அமைதியான மெல்லிய குரல் வழியாக, மௌனமான வார்த்தைகள் மற்றும் தெய்வீக அபிஷேகம் மூலம் இந்த யுகத்திற்கு வந்துள்ளது. இவை கிறிஸ்தவத்தின் நன்மை பயக்கும் விளைவுகளை துரிதப்படுத்தி அதிகரிக்கின்றன. எனது நம்பிக்கையின் நிறைவை காண நான் இயங்குகிறேன். அதாவது இந்த ஒளிமயமான பாதையில் மாணவர்களின் உயர்வான சாதனைகளை காண விரும்புகிறேன். சத்தியம் எல்லையற்றது என்பதால் பிழை என்பது ஒன்றுமில்லை என்று அறியப்பட வேண்டும். சத்தியம் நன்மையில் சர்வ வல்லமை வாய்ந்தது என்பதால் சத்தியத்தின் எதிர்நிலையான பிழைக்கு எந்த சக்தியும் இல்லை. தீமை என்பது ஒன்றுமில்லாததன் எதிர்நிலை மட்டுமே. மாபெரும் தவறு என்பது மிக உயர்ந்த சரியின் ஒரு கற்பனையான எதிர்நிலை மட்டுமே. சத்தியம் உண்மையானது. பிழை உண்மையற்றது என்பதில் அறிவியலால் தூண்டப்பட்ட நம்பிக்கை அடங்கியுள்ளது. பிழை என்பது சத்தியத்தின் முன் ஒரு கோழை. காலம் இவை அனைத்தையும் நிரூபிக்கும் என்று தெய்வீக அறிவியல் வலியுறுத்துகிறது. சத்தியமும் பிழையும் முன்னெப்போதையும் விட மனிதர்களின் புரிதலுக்கு மிக அருகில் வந்துள்ளன. மேலும் பிழை தன்னைத்தானே அழித்து கொள்ளும் போது சத்தியம் இன்னும் தெளிவாகும். பிழையிலிருந்து விடுபடுவதை விட உண்மையை விரும்புவது எளிது. மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலின் புரிதலை நாடலாம், ஆனால் அதற்காக பாடுபடாமல் அவர்களால் கிறிஸ்தவ அறிவியலிலிருந்து இருப்பின் உண்மைகளை பெற முடியாது. இந்த போராட்டம் எல்லா விதமான பிழைகளையும் துறப்பதற்கும், நன்மையை தவிர வேறு எந்த உணர்வையும் கொண்டிராமல் இருப்பதற்குமான முயற்சியில் அடங்கியுள்ளது. அன்பின் நன்மை பயக்கும் தண்டனைகளின் மூலம் அறிவியலின் அடையாளங்களான நீதி, அமைதி மற்றும் தூய்மையை நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேற உதவுகிறோம். உண்மையின் எல்லையற்ற பணிகளை கண்டு நாம் சற்று நிறுத்தி கடவுளுக்காக காத்திருக்கிறோம். பின்னர் எல்லையற்ற சிந்தனை பரவசத்துடன் நடக்கும் வரையிலும் வரம்பற்ற கருத்து தெய்வீக மகிமையை அடைய சிறகடித்து பறக்கும் வரையிலும் நாம் முன்னோக்கி செல்கிறோம். மேலும் அறிந்து கொள்ள நாம் ஏற்கனவே அறிந்தவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். உண்மை புரிந்து கொள்ளப்படும் போது நிரூபிக்கக்கூடியது என்பதையும், நன்மை நிரூபிக்கப்படும் வரை புரிந்து கொள்ளப்படுவதில்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில காரியங்களில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் பலவற்றிற்கு ஆட்சியாளர்களாக்கப்படுவோம். ஆனால் பயன்படுத்தப்படாத ஒரு திறமை சிதைந்து வீணாகிவிடும். நோயுற்றவர்களும் பாவம் செய்பவர்களும் தங்களிடம் இல்லாத ஒன்றின் தேவையை உணர்ந்து விழித்தெழும்போது அவர்கள் தெய்வீக அறிவியலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். அந்த அறிவியல் பௌதிக புலன்களிலிருந்து விலகி ஆன்மாவை நோக்கி ஈர்க்கப்படுகிறது, உடலிலிருந்து சிந்தனையை நீக்குகிறது. மேலும் நோய் அல்லது பாவத்தை விட மேலான ஒன்றை பற்றிய சிந்தனைக்கு மரணமடையும் மனதை கூட உயர்த்துகிறது. கடவுளை பற்றிய உண்மையான கருத்து வாழ்வு மற்றும் அன்பை பற்றிய உண்மையான புரிதலை அளிக்கிறது. கல்லறையின் வெற்றியை பறிக்கிறது. எல்லா பாவங்களையும் வேறு மனங்கள் உள்ளன என்ற மாயையையும் நீக்குகிறது. மேலும் மரணத்தை அழிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலின் விளைவுகள் பார்க்கப்படுவதை விட உணரப்படுகின்றன. அது சத்தியம் தன்னைத்தானே உரைத்து கொள்ளும் அமைதியான மெல்லிய குரல் ஆகும். நாம் ஒன்று இந்த உரையிலிருந்து விலகிச் செல்கிறோம் அல்லது அதை கேட்டு மேலும் உயர்நிலைக்கு செல்கிறோம். கிறிஸ்தவ அறிவியலில் உண்மையை மறுப்பது பேரழிவை ஏற்படுத்தும். அதே சமயம் உண்மையையும் அது நமக்கு செய்த நன்மைகளையும் நேர்மையாக ஏற்றுக்கொள்வது ஒரு சிறந்த உதவியாகும். கர்வம், மூடநம்பிக்கை அல்லது வேறு ஏதேனும் தவறு பெற்ற நன்மைகளை நேர்மையாக ஏற்றுக்கொள்வதை தடுத்தால் அது நோயாளிகளின் குணமடைவதற்கும் மாணவர்களின் வெற்றிக்கும் ஒரு தடையாக அமையும். ஒரு மாணவன் சத்தியத்தின் போதனைகளை பகுதியளவு மட்டுமே கடைபிடித்து தனது ஆர்வங்களை இறைவனுக்கும் செல்வத்திற்கும் இடையில் பிரித்து சத்தியத்திற்கு பதிலாக தனது சொந்த கருத்துக்களை புகுத்தினாள், அவன் விதைத்த தவறையே தவிர்க்க முடியாமல் அறுப்பான். கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் குணமாக்குதலை நிரூபிக்க விரும்பும் இவரும் அதன் விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு கூற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் வகுக்கப்பட்ட அடிப்படைகளிலிருந்து முன்னேற வேண்டும். வழி காட்டப்படும் போது இந்த பணியில் கடினமானதோ அல்லது சிரமமானதோ எதுவும் இல்லை. ஆனால் சுயமறுப்பு, நேர்மை, கிறிஸ்தவம் மற்றும் விடாமுயற்சி மட்டுமே பரிசை வென்றெடுக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அவை வழக்கமாக வெல்வதை போலவே பிழைக்கு எதிரான நமது போரில் சத்தியத்திற்காகவோ அல்லது கிறிஸ்துவுக்காகவோ அனைத்தையும் துறக்கும் சுயத்தியாகம் என்பது கிறிஸ்தவ விஞ்ஞானத்தில் ஒரு விதியாகும். இந்த விதி கடவுளை தெய்வீக கொள்கையாகவும், தந்தையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உயிராகவும், மகனால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உண்மையாகவும், தாயால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் அன்பாகவும் தெய்வீக கொள்கையாக தெளிவாக விளக்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் இம்மையிலோ அல்லது மறுமையிலோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தியின் மீதான தனது மரண நம்பிக்கையுடன் போராடி அதை வெல்ல வேண்டும். நீ சில காரியங்களில் உண்மையாயிருந்தாய், நான் உன்னை அநேக காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன் என்ற திருமறை வசனம் நாம் சத்தியத்தின் மேன்மையை உணரும் போது அட்சரார்த்தமாக நிறைவேறுகிறது. அந்த உணர்வினால் பிழையின் சூனியத்தன்மை காணப்படுகிறது. உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் உரையாடலிலும் சத்தியம் பிழையை வெல்கிறது என்றால் நீங்கள் இறுதியாக, நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறீர்கள். சத்தியத்துடனும் அன்புடனும் ஒன்றிணைவதில் நமது பங்கை பெறுவதே இதுவாகும். சீடன் ஆன்மீக ரீதியாக முன்னேறுகிறான் என்றால் அவன் உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படுகிறான். அவன் தொடர்ந்து உலக புலன்களிலிருந்து விலகி ஆவியின் அழியாத காரியங்களை நோக்கி பார்க்கிறான். நேர்மையானவனாக இருந்தால் அவன் தொடக்கத்திலிருந்தே ஊக்கத்துடன் இருப்பான். மேலும் ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிதளவு முன்னேறி இறுதியில் தனது பயணத்தை மகிழ்ச்சியுடன் முடிப்பான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.